SBS தமிழ்.
இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். புகலிடம் கோரும் நோக்கில் ஆட்களை ஏற்றிக்கொண்டு ஆஸ்திரேலியா நோக்கி வரும் படகுகளை தடுக்கும் வகையில் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக புதிய வீடியோ காணொளியொன்றை அரசு வெளியிட்டுள்ளது. இந்த காணொளியில் பிரதமர் ஸ்காட் மோரிசன் அவர்கள் 2 நிமிடங்கள் உரையாற்றியுள்ளார். படகில் வருகின்றவர்கள் ஒருபோதும் ஆஸ்திரேலியாவில் குடியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் இந்த வீடியோவில் காணொளியில் வலியுறுத்தியுள்ளார். இந்த காணொளி 15 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு 10 நாடுகளில் காண்பிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்கட்சியான லேபர் கட்சி சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் இயற்றிய புதிய சட்டம் எல்லை பாதுகாப்பை பலவீனப்படுத்திவிட்டதாக பிரதமர் ஸ்காட் மோரிசன் மீண்டும் குற்றம் சாட்டினார்.
Our government will be doing everything within our powers, despite what the Labor Party have done, to undermine our border protection regime to ensure these boats don't come. That is why we have taken the recommendation of the Department of Home Affairs to reopen Christmas Island. So the one thing standing between boats coming to Australia again and Australia is my government.
ஆனால் எதிர்வரும் தேர்தலில் சாதனைகளாக முன்வைக்க அரசிடம் எதுவும் இல்லை என்பதால் அரசு மக்களிடம் எல்லை பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற நினைப்பதாக லேபர் கட்சி பதிலுக்கு குற்றம் சாட்டுகிறது. புகலிடம் கோருவோர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மானஸ் தீவில் உள்ள தடுப்பு முகாமுக்கு தரப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக அரசு 400 மில்லியன் டாலர் நிதியை பாலடின் எனும் நிறுவனத்திற்கு தந்துள்ளது என்றும், இந்த நிறுவனம் முறையாக செயல்படாத ஒன்று என்றும் ஆஸ்திரேலியன் ஃபைனான்ஷியல் ரிவ்யூ பத்திரிகை செய்தியொன்றை வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த நிதி டெண்டர் வழி வழங்கப்பட்டது என்றும், ஆனால் அந்த டெண்டர் நடத்தப்பட்ட முறையில் தாம் ஈடுபடவில்லை என்றும் உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறியுள்ளார். ஆனால் இந்த டெண்டர் நடத்தப்பட்ட விதம், இதில் அமைச்சரின் ஈடுபாடு குறித்து இந்த வாரம் செனட்டில் எஸ்டிமேட்ஸ் ஹியரிங் எனப்படும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று லேபர் கட்சியின் செனட்டர் பெனி வாங் கூறினார்.
What I'd say to the government is stop hiding. You've got $420 million of taxpayers' money. Why don't you front up and tell the truth about why that contract was awarded in such circumstances, why it went to closed tender. The answers between Mr. Dutton and the Attorney General, Mr. Porter, are not consistent, and I think Australians deserve an answer. What I'd say to the government is stop hiding. You've got $420 million of taxpayers' money. Why don't you front up and tell the truth about why that contract was awarded in such circumstances, why it went to closed tender. The answers between Mr. Dutton and the Attorney General, Mr. Porter, are not consistent, and I think Australians deserve an answer.
மாற்றுத் திறனாளிகள் நிறுவனங்களில், பணியிடங்களில், வீடுகளில் நடத்தப்பட்ட விதம் குறித்து முழுமையான விசாரணை ஒன்றை மேற்கொள்ளும் வகையில் ராயல் கமிஷன் அமைக்கும் சட்ட முன்வடிவுக்கு அரசு நாளை ஆதரவு தரும் என்று பிரதமர் ஸ்காட் மோரிசன் இன்று அறிவித்தார். கடந்த வாரம் இந்த சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடாது என்ற நோக்கில் பிரதமர் ஸ்காட் மோரிசன் கேள்வி நேரத்தை இழுத்தடித்தார் என்ற விமர்சனம் எழுந்த பின்னணியில் பிரதமர் தற்போது இந்த சட்ட முன்வடிவுக்கு ஆதரவு தருவதாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கிரீன்ஸ் கட்சி முன்வைக்கும் இந்த சட்ட முன்வடிவிற்கு லேபர் கட்சி கடந்த 2.5 ஆண்டு காலமாக ஆதரவு தரவில்லை என்றும், இப்போதுதான் அது ஆதரவு தர முன் வந்துள்ளது என்றும் ஆளும் லிபரல் கட்சி துவக்க முதலே இன்று வரை இந்த ராயல் கமிஷனை அமைக்க முன்வராமலேயே உள்ளது என்றும் கிரீன்ஸ் கட்சியின் செனட்டரும் மாற்றுத்திறனாளியுமான ஜோர்டன் ஸ்டீல் ஜான் ஸ்கை நியூஸிடம் இப்படி கூறினார்.
I am sick and tired of non-disabled people playing politics with our lives as disabled people in this country and inventing a reality in which they either never opposed a Royal Commission or always supported one. Scott Morrison's government voted against a Greens motion to establish this commission 3 times. Bill Shorten's Labor Party took 2.5 years to come on board with the concept.
தடுப்பூசி போடுவது நல்லதில்லை என்று சில அமைப்புகள் முன்னெடுக்கும் பொய்ப் பிரச்சாரத்தை முறியடிக்க தடுப்பூசி குழந்தைகளுக்கு தேவை அவசியம் என்ற செய்தியை வலியுறுத்த புதிய பிரச்சாரம் ஒன்றை முன்னெடுக்க அரசு திட்டமிட்டுள்ளது. எதிர்வரும் 3 ஆண்டுகளும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை நாட்டில் ஏற்படுத்த அரசு 12 மில்லியன் டாலர் செலவிடும் என்று அறிவித்துள்ளது. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த வாரம் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பயங்கரவாதத்தை ஒழிக்க தமது இராணுவம் உறுதி பூண்டிருப்பதாக இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் ரஜ்நாத் சிங் கூறினார். பயங்கரவாதிகள் நாடு முழுவதும் பயங்கரவாதம் குறித்த பீதியை விதைப்பதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார்.
Our security forces resolve is very strong. We will succeed in our fight to the finish against terrorism, and the entire country stands strongly with us in this fight to the finish. I would also like to reassure the people of Jammu and Kashmir that we won't let the powers that spread terror from across the border or their intentions succeed.
இதற்கிடையில் காஷ்மீரின் புல்வாமா தாக்குதலில் பலியான இந்திய ராணுவ வீரர்களில் ஒருவரான தமிழ்நாட்டை சார்ந்த சுப்பிரமணியனின் உடல் அவரின் சொந்த ஊரான சவலாபேரி கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. புல்வாமா தாக்குதலுக்கு பின் இந்தியா என்ற தலைப்பில் விவரணம் ஒன்று இன்று நமது நிகழ்ச்சியில் ஒலிக்க உள்ளது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். இலங்கையில் உள்நாட்டு போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் இராணுவத்தினர் என்று இருதரப்பிலும் குற்றங்கள் இழைக்கப்பட்டதாகவும், இந்த குற்றங்கள் தொடர்பில் இருதரப்பினரும் உண்மையை பேசி கவலையை வெளியிட்டு மன்னிப்பை கோரி முன்னோக்கி செல்ல வேண்டுமென்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கருத்து வெளியிட்டுள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். இலங்கை இராணுவம் போர்க்குற்றமளித்ததாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் என்ற வகையில் முதன்முறையாக பகிரங்கமாகவும் உத்தியோகபூர்வமாகவும் ஏற்றுக்கொண்டிருப்பதை தாம் வரவேற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் கூறினார். இதனை ஏற்றுக்கொள்ள இலங்கை அரசு 10 ஆண்டுகள் எடுத்துள்ளது என்றார் சுமந்திரன். இந்தியாவில் விரைவில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுவை என்று மொத்தமுள்ள 40 இடங்களில் அதிமுகவுக்கு 25 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு 15 இடங்கள் என்று அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது என்று தினத்தந்தி பத்திரிகையின் செய்தி தெரிவிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடன் விஜயகாந்தன் தேமுதிக மற்றும் பாட்டாளி மக்க கட்சி கூட்டணி அமைக்கும் என்றும் அந்த செய்தி குறிப்பிடுகிறது. இலங்கையில் விடுதலை புலிகள் மீண்டும் வந்துதான் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டுமா என்ற கேள்வியை தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இந்து சமய விவகார அமைச்சர் மனோ கணேசன் எழுப்பினார். வவுனியாவில் நேற்று நடைபெற்ற அகதேசிய முற்போக்கு கழகத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மனோ கணேசன் இப்படி குறிப்பிட்டார்.
இன்றைக்கு காணக்கூடிய அந்த பாரபட்சங்கள், ஒதுக்கி வைப்புகள், தள்ளி வைப்புகள் எல்லாம் இருக்கவில்லை, அல்லது குறைந்தபட்சமாக தான் இருந்தன, நன்றாக தெரியும். அப்படி இருக்கவில்லை. இன்று அப்படி அல்ல. இன்று புலிகளை புகழை பாடி அவர் பெயரை சொல்லி அரசு செய்யும் பலர் கூட நடைமுறையிலே புலிகளின் இந்த கொள்கைக்கு எதிராக, மலையக மக்களுக்கு எதிராக பாரபட்சம் காட்டு போக்கை நான் அறுத்தான் இருக்கின்றேன். அறியாமல் எனக்கு தெரியும், அதெல்லாம் யாரையும் தெரியும், நல்லா தெரியும் எனக்கு, புரிந்து கொள்கின்றேன்.
இலங்கையில் நடந்தவை இனப்படுகொலையா என்பதை சர்வதேச உதவியுடன் போர் குற்ற விசாரணை நடத்தி முதலில் அறிந்து கொண்ட பின்னரே இந்த அரசாங்கத்தை தாம் மன்னிப்போம் என்று யாழ்ப்பாணத்தின் நல்லூரில் தமிழ் மக்கள் கூட்டணியினரின் கூட்டத்தில் உரை நிகழ்த்திய இந்த கூட்டணியின் செயலாளரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சருமான சி வி விக்னேஸ்வரன் கூறினார். இலங்கையுடன் இணைந்து 4 நாட்கள் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபடும் பொருட்டு ஈரான் நாட்டின் கடற்படையை சார்ந்த 3 போர்க்கப்பல்கள் வெள்ளிக்கிழமையன்று கொழும்பின் துறைமுகம் சென்றடைந்தன. இந்தியாவின் புதுச்சேரி மாநில ஆளுநர் கிரண் பேடியுடன் பொதுமக்கள் முன்னிலையில் விவாதம் நடத்த தான் தயாராக இருப்பதாக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி அழைப்பு விடுத்தார். ஆளுநர் கிரண் பேடியின் செயல்பாடுகளை கண்டித்து கடந்த 4 நாட்களாக ஆளுநரின் மாளிகை முன்பு முதலமைச்சர் நாராயணசாமி தனது அமைச்சர்கள் சகிதம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் இப்படி குறிப்பிட்டார்.
கிரண்பேடி அம்மையார் தன்னுடைய அலுவலகத்தில் அதிகாரிகள் நியமித்து அந்த நிதியை பலரிடம் வசூல் செய்து அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு நான் பகிரங்க கடிதம் எழுதுகிறேன் என்று சொல்லி ஒரு பொய்யான கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய கடிதத்தில் இருப்பது முழுவதும் உண்மைக்கு புறம்பானது.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். 1 ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 127 இலங்கை ரூபாய் 51 சதங்கள், 50 இந்திய ரூபாய் 93 காசுகள், 0.96 சிங்கப்பூர் சதங்கள், 2.91 மலேசிய ரிங்கித். இனி SBS தமிழ் ஒலிபரப்பொலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போமே. பெர்த் வெயிலான காலநிலை 33 செல்சியஸ், அடலைடு மேகமூட்டமான காலநிலை 26 செல்சியஸ், மெல்பர்ன் ஓரிரு மழை பெய்யும் 24 செல்சியஸ், ஹோபார்ட் மழை பெய்யும் சாத்தியமுண்டு 22 செல்சியஸ், கேன்பரா மாலையில் ஆங்காங்கே மழை பொழியும் 35 செல்சியஸ், சிட்னி வெயிலாந்த காலநிலை 31 செல்சியஸ், பிரிஸ்பெயின் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 31 செல்சியஸ், டார்வின் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் 33 செல்சியஸ்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.